ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழில் பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில் பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.